الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த இடத்தில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சில அம்சங்களை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் நபி அவர்களினுடைய வாழ்க்கையில் மேற்கொண்ட பல புனித போர்களை பற்றி இந்த இடத்திலே நாங்கள் பேசி வந்தோம். இறுதியாக கடந்த அமர்வில் கஸ்வத்துல் அஹ்சாப், அகலி யுத்தம், ஹந்தக் யுத்தத்தை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதனுடைய இறுதி பகுதி வரைக்கும் சற்று விரிவாக நாங்கள் இந்த இடத்திலே பார்த்தோம். இந்த அகலி யுத்தத்தை பொறுத்தவரையில் இதிலே பாரிய அளவு உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் ஏற்பட இல்லாத பொழுதிலும் அது வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு யுத்தமாக சீராவை பற்றி பேசக்கூடிய, நபியுடைய வரலாறு பற்றி எழுதக்கூடிய அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது குறித்து அல்லாஹு தாலா அருள்மறையில் ஒரு அத்தியாயத்தில் சில வசனங்களை இறக்கி அந்த யுத்தத்தை பற்றி பேசியிருக்கின்றான். ஆகவே அந்த யுத்தத்துடன் தொடர்ந்த அடுத்த பகுதியாகத்தான் கஸ்வத்து பனி குறைலா என்று சொல்லப்படக்கூடிய யூத பிரிவினர்களின் மிக முக்கியமான ஒரு பிரிவினர் அந்த மதீனாவிலே குடியிருந்த யூத பிரிவினர்களிலே ஒரு முக்கியமான பிரிவினர்களாகிய குறைலா கோத்திரத்தினர்கள் பூண்டோடு அழிக்கப்பட்ட சம்பவமும் இந்த அகல் யுத்தத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஹந்தக்குடை யுத்தம் நாம் ஏற்கனவே படித்ததை போன்றே கூட்டு படையினர்கள் மக்காவிலே இருந்து வந்தவர்கள், அதேபோன்றே மதீனாவை சுற்றியிருந்த இன்னும் பல கோத்திரங்கள் ஒன்றிணைந்து வந்து மதீனாவை முற்றுகையிடுவதற்காக வந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் சல்மானுல் ஃபாரிசி ரழியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழரின் ஆலோசனைக்கு இணங்க மக்காவுடைய திறந்த வழிகளிலே அகலிகளை தோண்டி, மதீனாவுடைய திறந்த வழிகளிலே அகலிகளை தோண்டி நபியும் சஹாபாக்களும் மதீனாவுக்குள்ளே இருந்து அந்த கூட்டு அணியர்களை எதிர்த்து நின்றார்கள். அந்த அடிப்படையில் இறுதியாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு மதீனாவை விட்டு விலகி சென்றார்கள். இந்த சம்பவம் ஹிஜ்ரி ஐந்தாம் வருடம் ஷவ்வாலுடைய மாதத்தில், ஐந்தாம் வருடம் ஷவ்வால் மாதத்தில் நடந்ததாகத்தான் வரலாற்று அதாவது அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சுமாராக ஒரு மாத காலம் வரைக்கும் அவர்கள் மதீனாவை முற்றுகையிட்டிருந்தார்கள். துல்காதாவுடைய மாதம் பிறை இருபத்தி மூன்று ஆவது நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் முனையிலே இருந்து மதீனாவை நோக்கி தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பினதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பெரிய அளவில் ஒரு பாரிய ஒரு போராக பார்க்கப்படாத பொழுதிலும் இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவமாகத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரி, இதற்கு அடுத்தபடியாக இதனுடைய அடுத்த ஒரு பகுதி, இந்த யுத்தத்துடைய முக்கியமான இன்னும் ஒரு கடைசி கட்டமும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தத்தை முடித்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்து தங்களுடைய ஒரு மனைவியராகிய உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஒரு அதாவது குதிரையிலே அல்லது கோவேறு கழுதையிலே ஏறியவர்களாக, அந்த கோவேறு கழுதைக்கு மேலால் பட்டாடை போடப்பட்டிருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு விட்டீர்களா? மலக்குகளாகிய நாங்களோ ஆயுதங்களை இதுவரைக்கும் கீழே போடவில்லை. அப்படி என்று சொன்னால் சூசகமாக என்ன சொல்லுகின்றார்கள், இந்த யுத்தத்துடைய இன்னும் ஒரு பிரிவு இருக்கின்றது, ஒரு பகுதி இருக்கின்றது, நாங்கள் அந்த படையினர்களை, அந்த போராளிகளை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று அவர்களை மீண்டும் உசுப்பி அச்சுறுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பனு குறைலா கோத்திரத்தினர்களுடைய கோட்டைகளை முற்றுகையிடுவதற்காக தோழர்களை அழைத்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை நபி அவர்களுக்கு கொடுத்துவிட்டு மலக்குமார்களுடன் அப்படியே செல்லுகின்றார்கள். இதை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டியிருக்கின்றான். மலக்குமார்கள் புடைசூழ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த பனு குறைலா கோத்திரத்தினர்களுடைய கோட்டை பக்கமாக நகர்கின்றார்கள். நபி அவர்கள் உடனடியாக தோழர்களை அழைத்து என்ன சொல்லுகின்றார்கள்? من كان سامعا مطيعا فلا يصلين الاصر الا في بني قريظه. நபியவர்கள் உடனடியாக தோழர்களை அழைத்து சொல்கின்றார்கள், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, இதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் உடனடியாக மதீனாவிலே இருந்து வெளியேறி பனு குறைலாக்களுடைய அதாவது கோட்டைகளை நோக்கி செல்ல வேண்டும். அந்த இடத்துக்கு சென்றுதான் அசர் தொழ வேண்டும். அசர் தொழுகையை அந்த இடத்துக்கு சென்றுதான் தொழ வேண்டும். வேகமாக நீங்கள் அந்த இடத்துக்கு சென்று விடுங்கள் என்றே நபி அவர்கள் தோழர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். இட்டுவிட்டு என்ன செய்கின்றார்கள்? அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய தோழரை மதீனாவிலே நபி அவர்களுக்கு பிரதிநிதியாக கலீஃபாவாக நியமித்துவிட்டு அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த யுத்தத்துக்கான கொடியை, தலைமைத்துவத்தை அதற்கான கொடியை அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்சாரிகள், முஹாஜிர்கள் உட்பட சுமார் 3000 பேர்கள் கொண்ட ஒரு பெரும் படையை நபி அவர்கள் திரட்டி என்ன செய்கின்றார்கள்? பனு குறைலா கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லுகின்றார்கள். அந்த படையிலே சுமார் 30 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். தோழர்கள் இப்படியே மதீனாவுல இருந்தே நபியவர்களுடைய கட்டளைக்கு இணங்க மிக வேகமாக பனு குறைலா கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய அந்த கோட்டைகளை நோக்கி நகர்கின்றார்கள். இந்த நேரத்திலே அசருடைய நேரம் முடிந்தே சூரியன் மறையக்கூடிய நேரம் அண்மித்து விட்டது. இப்பொழுதே அந்த சென்று கொண்டிருந்த தோழர்களுக்கிடையிலே இரு பிரிவினர்களாக முரண்படுகின்றார்கள். ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள், அசருடைய தொழுகையை கலாவாக்க முடியாது, அதை நேரம் தவறவிட முடியாது, ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே தொழுதுதான் ஆக வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையை பனு குறைலா கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றுதான் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள், நாம் அங்கு சென்றுதான் அசரை தொழுவோம் என்றே அவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு சாரார் தொழ, மறுசாரார் பயணத்தை தொடர்கின்றார்கள். யுத்தம் முடிந்து வந்ததற்கு பின்னால் இந்த பிரச்சினை நபி அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகின்றது. இரு சாரார்களையும் சரி காணுகின்றார்கள். ஆகவே சிலர்கள் நினைக்கின்றார்கள், கருத்து முரண்பாடு என்று வந்துவிட்டால் ஒரு கருத்து தான் சரியாக இருக்கணும், அடுத்த கருத்து சரியா இருக்க முடியாது என்று சிலர்கள் நினைக்கின்றார்கள். இப்ப இந்த சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுடைய விளக்கத்துக்கு மதிப்பு கொடுத்தார்கள். அவர்கள் அந்த நபியுடைய செய்தியை விளங்கிய முறையை நபியவர்கள் மதித்தார்கள். உண்மையிலே நபியவர்களுடைய நோக்கம் என்ன? வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த கட்டளை இட்டார்கள். எந்த காரணம் கொண்டும் அசர் தொழுகையை கலாவாக்கும்படி நபியவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். ஏன்? ஹந்தக்குடைய யுத்த நேரத்திலே அசர் தொழுகை தவறிய நேரத்திலே அந்த காவிர்களை நபியவர்கள் சாடினார்களா இல்லையா? சபித்தார்கள். அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபர்களையும் வீடுகளையும் அல்லாஹு தஆலா நெருப்பை போட்டு நிறைத்து விடட்டும், எங்களுக்கு அசர் தொழுகையை தொழவிடாமல் தடுத்து விட்டார்கள் நபியவர்கள், அவர்களை சபித்தார்கள் என்று சொன்னால் தொழுகையுடைய விடயத்தில் நபியவர்கள் நேரம் தவறுவதில் மிக கவனமாக இருந்தார்கள். நேரம் தவறாது அந்த தொழுகையை உரிய நேரத்திலே தொழக்கூடிய விடயத்திலே மிகவும் கரிசனை செலுத்தியவர்கள் தான் நபியவர்கள். ஆகவே ஒரு பொழுதும் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையை தவறினாலும் நீங்கள் பனு குறைலாவிடத்துக்கு சென்றுதான் அசரை தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கவே முடியாது. ஆனால் தோழர்களுடைய விளக்கத்திலே இரண்டு விதமான விளக்கங்கள் இருந்தது. அவர்கள் இரு பிரிவினர்களாக பிரிந்தார்கள். இதுதான் மனிதர்களுடைய விளக்கம். மக்களுடைய விளக்கம் எவ்வளவு பெரிய படித்தவர்களாக இருந்தாலும் விளக்கத்தில் ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும். இது அறிஞர்களிடத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்திருந்ததுன்னு சொன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. எங்க எல்லா பேருடைய விளக்கமும் ஒரே தரத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தா இது மடத்தனம். எந்த துறையில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர்களாக இருந்தாலும் சரி, வைத்தியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விளக்கத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குதா இல்லையா? இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் தோழர்களும் இருவாறாக அந்த நபியுடைய செய்தியை விளங்கியதனால் ஒரு சாரால் கலாவாகுவதற்கு முன்னால், சூரியன் மறைவதற்கு முன்னால் கடைசி நேரத்திலே தொழுதார்கள். மற்றவர்கள் அசர் தொழுகையுடைய நேரம் தாண்டியதற்கு பின்னால் மகரிபுடைய நேரத்திலே பனு குறைலாவுடைய இருப்பிடத்துக்கு சென்று அசரை தொழுதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இரு சாரார்களையும் நபி அவர்கள் சரி கண்டார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போராளிகளை அழைத்துக் கொண்டு சுமாராக 3000 பேர்கள் கொண்டு அந்த பெரிய படையை அழைத்து சென்றே பனு குறைலா கோத்திரத்தினர்கள் குடியிருந்து வந்த அந்த கோட்டைகளை முற்றுகையிடுகின்றார்கள். அவர்களுடைய கோட்டைகளை பொறுத்தவரையில் அது மிக வளமான ஒரு பூமியாக, செழிப்பான பூமியாக இருந்தது. அங்கே தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கவில்லை. அவர்களுடைய தானியங்களுக்கோ, பேரீச்சம்பழங்களுக்கோ, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான எல்லா வசதிகளையும் பல நாட்களிலிருந்து தாக்கு பிடிக்கும் அளவுக்கு அவர்களிடத்திலே வசதி அங்கே இருந்தது. ஆனாலும் கடுமையாக நபியும் சஹாபாக்களும் அந்த இடத்திலே அவர்களை சென்றே முற்றுகை இடுகின்றார்கள். இட்டு அந்த நேரத்திலே அவர்களினால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு யாருக்கும் வெளியே வர முடியாது. எந்த ஒரு தேவைக்கும் கோட்டையை விட்டும் கீழே இறங்க முடியாத அளவுக்கு மிக பலமான முற்றுகை அங்கே இடப்பட்டிருக்கின்றது. 3000 பேர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய படை. அவர்கள் பலமாக முற்றுகை இடப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலேதான் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய தலைவர் கஅப் இப்னு அஸத் என்று சொல்லக்கூடிய பனு குறைலா கோத்திரத்தினர்களுடைய தலைவர் என்ன செய்கின்றார், அந்த மக்களை கூட்டி சொல்லுகின்றார்கள், எதிர்கால வரைக்கும் நாங்கள் இப்படி இந்த மதீனாவுடைய படை எங்களை முற்றுகையிட எங்களுடைய எந்த வழி தேவைக்கும் எங்களுக்கு வெளியேற முடியாது, எதுவரைக்கும் எங்களினால் தாக்கு பிடிக்க முடியும். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகின்றேன். 3 ஆலோசனை இருக்கின்றது, என்னுடைய 3 கோரிக்கை இருக்கின்றது. இந்த 3 ஒன்றை நீங்கள் எடுத்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வை எங்களால் பெற முடியும் என்று சொல்லி 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். ஒன்று என்ன செய்கின்றார், இம்மா அன் யுஸ்லிமு வயத்குலு மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தீனிஹி ஃபயாமனு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம் வ அப்னாஇஹிம் வ நிஸாஇஹிம். நீங்கள் விரும்பினால் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுடைய உயிர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பெண்களுடைய உயிருக்கு அபயம் அளிக்கப்படும். இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டே இந்த சத்திய மார்க்கத்திலே உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை உங்களுடைய வேத நூல்களிலே நீங்கள் கற்றறிந்து வருகின்றீர்கள், படித்து வருகின்றீர்கள். ஏன் இதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட வேண்டும்? நீங்கள் அந்த முஹம்மதை ஏற்றால் உங்களுக்கு என்ன இருக்கின்றது, ஈருலக வெற்றியும் இருக்கின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், மறுமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற கருத்துப்பட சொல்லுகின்றார். அது முடியாது போனால் இரண்டாவது ஒரு கருத்து இருக்கின்றது, இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டு முகம்மதோடு போரிடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும். இறங்கி இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டும். ஒன்றுக்கில் நீங்கள் முகம்மதையும் முகம்மதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும், அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போரிட வேண்டும். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, இப்படியே நாங்கள் இந்த முற்றுகையை பொறுத்துக் கொண்டிருப்போம் சனிக்கிழமை வரும் வரைக்கும். சனிக்கிழமை தினத்திலே யூதர்களுடைய கண்ணியமான நாள், அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய நாள். எந்த காரணத்திலையும் சனிக்கிழமையில நாங்கள் போர் செய்ய மாட்டோம் என்பதை இஸ்லாமிய படையினர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த தடையை நாங்கள் மீறி என்ன செய்வோம், சனிக்கிழமை தினத்திலே அந்த இஸ்லாமிய படையை நாங்கள் தாக்கினோம் என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு தயாராக இருக்க மாட்டார்கள். எங்களுக்கு அவர்களை அழித்து ஒழித்து இந்த இடத்தில இருந்து துரத்தி விடலாம் என்ற 3 ஆலோசனை, நுணுக்கமான விடயங்களா இல்லையா, 3 கருத்தையும் சொல்லுகின்றார். இந்த 3 அவர்கள் உடன்படவில்லை. என்ன செய்கின்றார்கள், இந்த 3 அந்த யூதர்கள் யாருமே உடன்படவில்லை. இவைகள் அனைத்தையும் மறுத்து விட்டார்கள். அப்பொழுது ஏசி திட்டிவிட்டு அந்த தலைவர் அவர்களை ஏசி திட்டிவிட்டு, உங்களுக்குல ஒரு உறுதியான முடிவு வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை, இதுலையும் உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாத கேவலம் கெட்டவர்கள் என்று அவர்களை திட்டிவிட்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு அந்த தலைவர் வந்து விடுகின்றார். இப்பொழுது பனு குறைலா கோத்திரத்தினர்களை பொறுத்தவரையில் இந்த 3 மறுத்த பொழுதிலும் அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரே ஒரு முடிவு தான் இருந்தது. என்ன முடிவோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீர்ப்பை கொடுக்கின்றார்களோ அந்த தீர்ப்புக்கு அவர்கள் அடிபணிவது, சரணடைவதை தவிர வேறு ஒரு வழியை அவர்கள் பார்க்கவில்லை. என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களை பொறுத்தவரையில் அது அவர்களுக்கு ஒரு பெரிய தாழ்வு சிக்கலாகவும், அதை அல்லாஹ் அவர்களுக்கு நாடவில்லை. மொத்தத்தில் சொல்ல போனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தை நாடவில்லை, அது அவர்களிடத்துல சரிப்பட்டு வராது. அடுத்து அந்த பிள்ளைகள் எல்லாம் கொலை செஞ்சு போட்டு என்ன செய்யறதே போருக்காக வேண்டிய அதாவது வெளிக்கிடுவது என்பதும் அவர்களை பொறுத்தவரையில் சரிப்பட்டு வராது. அடுத்த சனிக்கிழமையுடைய கண்ணியத்தை மீறக்கூடியவர்கள் அல்ல யூதர்களை பொறுத்தவரையில், அதிலே மிக நிதானமாக அவர்கள் இருக்கின்றார்கள். இன்றும் தான் அந்த விடயத்தில் அவர்கள் அவர்களுடைய மார்க்கங்கள் மாற்றப்பட்ட பொழுதிலும் சனிக்கிழமை அவர்கள் கண்ணியப்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே கடைசியாக அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், நாங்கள் சரணடைவோம், முகமது எந்த தீர்ப்பை வேண்டுமென்றாலும் எங்களுடைய விடயத்திலே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன முடிவுக்கு வருகின்றார்கள். அப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆள் அனுப்புகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீங்கள் அபு லுபாபாவை, அபு லுபாபா என்று சொல்லக்கூடிய நபி தோழரை எங்களுக்கு அனுப்புங்கள், அவரோடு நாங்கள் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்க நாங்கள் தயாராக இருக்கணும். அபு லுபாபா என்று சொல்லக்கூடியவர் ஒரு நபிச்சோழர், ஒரு நபிச்சோழர், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிறந்த ஒரு நபிச்சோழராக இருந்தார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் அபு லுபாபாவை அனுப்புறாங்க, அனுப்பி அவங்களோட போய் அவர்களுடைய கருத்தை கேட்டு வாருங்கள். இப்ப முற்றுகை நடந்து கொண்டிருக்கின்றது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களும் தலைவருடைய எந்த கோரிக்கைக்கும் அவர்கள் உடன்படவில்லை. இந்த நேரத்திலே அபு லுபாபா அவர்களுடைய கோட்டைகளுக்குள்ளே நுழைகின்றார். அபு லுபாபா பொறுத்தவரையில் அவருடைய சொத்துக்கள் அவங்களோட ஏதாவது பிசினஸ் டீல்கள் இருந்திருக்கும் யூதர்களோடு, அது சகஜம் அந்த காலத்தில், அதுல தப்பு கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் அபு லுபாபாவுடைய சொத்துக்கள் அவருடைய ஏனைய வியாபார பொருட்கள் எல்லாம் யூத கோட்டைகள்ல இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்களோட கூட்டு நட்பு உறவுகளும் அபு லுபாபா வைத்திருந்தார் வியாபார அமைப்புகள்ல. இந்த அடிப்படையில் அபு லுபாபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு போன நேரத்தில் அவர்களுடைய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் வந்து அழுது கத்தி கதறி கொண்டு வந்து அபு லுபாபாவிடத்தில் கேட்கிறாங்க, அபு லுபாபாவே என்ன முடிவு முகமது எங்களுக்காக வைத்திருக்கின்றார் உங்களுக்கு விளங்குது. இந்த இடத்துல அபு லுபாபா மனிதன் தானே, அந்த அடிப்படையில் ஒரு தவறு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணிட்டார் சொன்னா, எப்படி காட்டிட்டார், என்ன செய்யறது, களத்துல கையை வச்சு காட்டாரு, இதுதான் உங்களுக்கான முடிவு அங்கே காத்திருக்கின்றது. இப்ப இது வந்து இரகசியமான நபியுடைய தீர்ப்பா இல்லையா? இப்ப நபி அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை வைத்து அபு லுபாபா இந்த கருத்தை எடுத்தார். இதுதான் உண்மையில முடிவு, கடைசியில் இதுதான் அவர்களுக்கு முடிவு. ஆனால் நபி அவர்கள் இதை வெளிப்படையாக எந்த தோழர்களுக்கும் தெரிவிக்கவில்லை. இதை நபி அவர்கள் மறைத்தான் வைத்திருந்தார்கள். அது வகையாக இருந்திருக்கும், அது பின்னால் நபியுடைய நாவினால் வரவும் இல்லை, ஒரு தோழருடைய நாவினால் தான் அந்த முடிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே நபி அவர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து தோழர்கள் அறிந்திருந்தார்கள், இவர்களுடைய விடயத்தில் நபியுடைய முடிவு மிக கடுமையாக இருக்கும். ஏன், இவர்கள் வந்து மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நபிக்கும் சஹாபாக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை முறித்தே மோசடி செய்து துரோகம் செய்த துரோகிகள். ஆகவே இவர்களுடைய விடயத்திலே கடுமையான முடிவைத்தான் நபி அவர்கள் எடுப்பார்கள் என்றே தோழர்கள் திடமாகவே உறுதியாக அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அபு லுபாபா சமிக்ஞையாக சொல்லிவிட்டார், இதுதான் உங்களுக்கான முடிவு என்று சொல்லிட்டா, சொன்னது இவருக்கு பொறுக்கல்ல. இவ்வளவு பெரிய தப்பு, நபி அவங்க நம்பி என்ன அனுப்பின நேரத்தில் அவங்களோட ஆலோசனை செய்யத்தான் அனுப்பினோம், இந்த முடிவை வந்து சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் இல்லையே என்று உடனடியாக கோட்டையில இருந்து இறங்கியவர் நபி இடத்துல வரவும் இல்லை. நபி எங்க இருக்கிறாங்க, அந்த கோட்டைக்கு வெளியில் இவங்களை முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறாங்க. வேகமாக மஸ்ஜித் நபவிக்கே போறார், கொஞ்சம் தூரத்தில் என் மதீனாவுக்கு வெளியே தான் இவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தூரத்தில் மதீனா இருக்கின்றது. வேகமாக ஓடி சென்றவர் பள்ளியில இருந்த ஒரு தூணிலே தன்னை கட்டிக் கொள்கின்றார். அபு லுபாபா தப்பு பண்ணிட்டார், தவறு பண்ணிட்டாரே, இனி என்ன செய்யறதே, அல்லாஹுடைய தூதர் வந்து என்னை அவிழ்த்து விடுதலை செய்யும் வரைக்கும் நான் இந்த இடத்திலே கட்டப்பட்டு தான் இருப்பேன் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே கட்டிக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்க, யாரு, அபு லுபாபா இப்ப வருவாரே அப்போ வருவார் எதிர்பார்த்தா, இல்ல அபு லுபாபா வரவே இல்லை. அவர் நடுவ மதீனாவுக்கு போய் மஸ்ஜிது நபவியில தன்னை வரிந்து ஒரு தூணிலே கட்டி கொண்டதாக தகவல் கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டாரே, சொல்லிட்டாங்க, அபு லுபாபா என்னிடத்துல வந்து அந்த தப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக மன்னிப்பு கேட்டிருப்பேன், ஆனா அவரே தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்துட்டாரே, ஆகவே அவரை என்னால் போய் அவிழ்க்க முடியாது. அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருப்போம். அவரே தனக்கு தானே என்ன செஞ்சு கொண்டாரே, ஒரு முடிவை கட்டி கொண்டாரே. அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த உறுத்தல், உள்ளத்தில் ஏற்பட்ட உறுத்தல், அது ஈமானிய உறுத்தல் சோர்களே. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இவருடைய விடயத்திலே சூரத்துல் அன்ஃபாலுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். என்ன சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ வர்ரசூல் ஃபதகூனு அமானாதிகும் வஅன்டும் தஅலமூன். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இறை விசுவாசிகளே, லா தகூனு அல்லாஹ் வர்ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வ தகூனு அமானாதிகும் வ அன்டும் தஅலமூன், நீங்கள் தெரிந்து தெரிந்தே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்தார்கள் சொல்லி அந்த வசனத்தை யாருடைய விடயத்தில்? அபு லுபாபாவுடைய விடயத்தில் தான் அல்லாஹு தஆலா இறக்கியதாக சில தஃப்ஸீருடையுலமாக்கள் சுஃபியான் இப்னு உயைனா போன்ற இன்னும் சில அறிஞர்களும் இந்த வசனம் அபு லுபாபாவுடைய விடயத்தில் தான் இறங்கப்பட்டது என்று கருத்து சொல்லி இருக்கின்றார்கள். வேறு கருத்துக்களும் இருக்கின்ற இந்த வசனத்தில். எப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மோசடி செய்தே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு நீங்கள் தெரிந்து தெரிந்தே மோசடி செய்தாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டித்து இவருடைய விடயத்திலே வசனத்தை இறக்கின்றான். இப்பொழுது யூதர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு உறுதியாகிவிட்டதே, முஹம்மதுடைய முடிவை ஏற்று நாங்கள் கோட்டைகளில் இருந்து வெளியேறினோம் என்று சொன்னா எங்களோட கதை முடிக்கப்படும், எங்களுடைய கதை இத்தோட முடிந்துவிடும். இந்த நீண்ட வரலாறு மதீனாவுல அவர்கள் பலகாலம் படைத்து வந்த யூதர்களுடைய வரலாறு இத்தோடு முடிவு பெறுகின்றது. ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னால் இருந்த இரண்டு முக்கியமான கோஸ்டியர்கள் மதீனாவுல இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். யார் அவர்கள்? பனு நதீர், பனு கைனுகா. மூன்றாவது எஞ்சி இருக்கக்கூடிய கடைசி பிரிவினர்கள் தான் பனு குறைவா. ஆகவே இவர்களுடைய இந்த வண்டவாளங்கள், இவர்கள் செய்த அந்த மோசடிகள், குரோத இந்த நடவடிக்கைகள் அனைத்தை விட்டும் இஸ்லாமிய சமுதாயம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நிலை, ஒரு முடிவு கட்டப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே அவர்களினால் தாக்கு பிடித்திருக்க முடியும். அவர்கள் நினைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு தாக்கு பிடித்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே அந்த அச்சத்தை, அந்த பயத்தை போட்டு விட்டான். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதாவது ஏற்கனவே நாங்கள் படித்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் இதை பற்றி, இந்த யூதர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை போட்டதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்கள் கடைசியாக அவர்களால் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கலாம். நபியும் சஹாபாக்களும் அவர்களுடைய முடிவுகளை மாற்றும் அளவுக்கு அவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான அச்சத்தை, பயத்தை போட்டதாக சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த அஹ்சாபுடைய யுத்தத்தை பற்றிய தொடர் வசனங்களை சொல்லி அதில் 26வது வசனத்திலே சொல்லுகின்றான், வேதக்காரர்களே அந்த கூட்டு படையினர்களுக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள். யார் உதவி செய்தவங்க? இவங்கதான். வேதக்காரர்கள் அந்த கூட்டு படையினர்களுக்கு, அஹ்சாப் படையினர்களுக்கு உதவி புரிந்தவர்கள், இரகசியமாக உதவி புரிந்தவர்கள் தான் யாரு? இந்த பனு குறைதா கோத்திரத்தினர்கள். அவர்களையும் அல்லாஹு தஆலா மின் சயாசீஹிம், அவர்களுடைய உயர கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை இறக்க செய்தான். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அச்சத்தை அல்லாஹு தஆலா போட்டான். அவர்கள ஒரு சாராரை நீங்கள் கொலை செய்ய, இன்னும் ஒரு சாராரை சிறையும் பிடித்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தை சொல்லுவோம். இப்படியாக இவர்களுடைய உள்ளத்திலே தங்களை அறியாத ஒரு பயத்தை போட்டு உடனடியாக முடிவெடுக்கின்றார்கள். இனி வேறு வழி இல்லை, நாங்கள் முஹம்மதுடைய முடிவுக்கு வந்து நாங்கள் சரணடைவோம், ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைவோம் என்ற அந்த முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அங்க சுமாராக ஒரு மாத காலம் வரைக்கும் இங்க நபியும் சஹாபாக்களும் முற்றுகையிடப்பட்டிருந்தாங்க. இப்ப இவங்க வந்து இவங்களை முற்றுகையிட்டிருக்கிறாங்க. பெரும் சிரமத்தோட, அதுவும் கடுமையான குளிர்காலம், கடுமையான குளிர்காலத்திலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தோழர்களுக்கு வீர வார்த்தை ஊட்டுகின்றார்கள். அலியும் ஜுபைர் இப்னு அவ்வாமும் என்ன சொல்கிறார்கள்? முன் வந்து சொல்கிறார்கள், ஹம்சாவுக்கு கிடைத்த பாக்கியத்தை நானும் பெறப் போகின்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ஷஹீதாக போகின்றேன், இவர்களுடைய விடயத்திலே ஒரு முடிவை காண வேண்டும் என்றே உறுதியாகவே இருக்கின்றார்கள். அப்ப இந்த தோழர்களுடைய உறுதியை அங்கே கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கின்றார்கள். இவர்கள் இந்த கடுமையான குளிர்காலத்தில் கூட அசைந்து விடாமல் உறுதியாக இருந்தே முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரணடைய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய முடிவுக்கு அவர்கள் எந்த முடிவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் அவர்கள் கோட்டைகளில் இருந்து ஆண்கள் எல்லா பேரும் வெளிவர்றாங்க. வெளியே வரக்கூடிய நேரத்தில் முஹம்மது பின் மஸ்லமா அல் அன்சாரி, முஹம்மது பின் மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொறுப்புல வந்து எல்லா ஆண்களையும் அவர்களுடைய கண்காணிப்புல வைக்கின்றார்கள். பெண்கள் அனைத்து பேர்களையும், பிள்ளைகளையும், சிறுவர்களையும், பெண்களையும் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு ஒதுக்குகின்றார்கள். ஒதுக்கி சுமாராக ஆண்கள் எவ்வளவு பேரு, 600-700 இடைப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் ஆண்கள். அதே போன்று பெண்களும் இருப்பார்கள். அப்ப இவர்கள் இரு பிரிவினர்களாக பிரிக்கப்பட்டு பெண்களும் சிறுவர்களும் பிள்ளைகளும் ஒரு தரப்பிலும், முஹம்மது பின் மஸ்லமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்காணிப்பில் ஆண்களும் அப்படியே வைக்கப்படுகின்றார்கள். வைக்கப்பட்டு இவர்களுடைய முடிவு என்ன ஆண்டு இப்பொழுதே சஹாபாக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஔஸ் கோத்திரத்தினர்கள் முன் வருகின்றார்கள். ஔஸ் கோத்திரத்தினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முழுமையாக இஸ்லாத்திலே இணைந்தவர்கள், இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் மதீனாவிலே. இவர்கள் வந்து நபி இடத்திலே சிபாரிசு செய்கின்றார்கள். ஏன், தங்களோட ஏற்கனவே நட்பு உறவு வைத்துக் கொண்டவர்கள் தான் இந்த பனு குறைலா கோத்திரத்தினர்கள். பனு கைனுகா கோத்திரத்தினர்களை பொறுத்தவரையில் ஹசரத் கோத்திரத்தினர்களோட நட்பு உறவு வைத்துக் கொண்டவங்க. இப்ப அவங்களுடைய சிபாரிசை ஏற்று நபி அவர்கள் பனு கைனுகா கோத்திரத்தினர்களை கொலை செய்யாம அவர்களை மதீனாவுல இருந்து வெளியேற்றினாங்க. இப்ப ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் சிந்திக்கிறாங்க, நபிட்ட கொஞ்சம் போய் பேசி பார்த்தா எங்களுடைய சிபாரிசையும் ஏற்று இவர்களை கொலை செய்யற முடிவுல இருந்து நபி அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து இவங்களையும் மதீனாவுல இருந்து வெளியேற்றி ஆக குறைந்தபட்சம் உயிரையாவது பாதுகாத்தாக்கல சமாளிச்சு அனுப்பிவிடலாம் என்ற எதிர்பார்ப்புல ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் போய் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு தெரியும் தானே கைனுகா கோத்திரத்தினர்களுடைய பனு கைனுகா கோத்திரத்தினர்களுடைய விடயத்துல நீங்கள் மேற்கொண்ட முடிவு என்னன்னு நபிக்கு சூசகமா ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப அவங்கள கொஞ்சம் மன்னித்து அவங்களை வெளியேற்றி அனுப்பினேங்க தானே, அப்ப இவங்களுக்கு இது மாதிரி ஒரு சமாளிப்பை கொடுத்து இவர்களை அனுப்பலாம் தானே என்று பேசி பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. நபி அவங்க சொன்னாங்க, பிரச்சனை இல்ல, நாங்க இந்த விடயத்துல நீங்கள் ஒரு தோழரை உங்களுடைய ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் இருந்து ஒருத்தரை நீங்கள் தெரிவு செய்யுங்க, அவருடைய முடிவை நானும் நீங்களும் இந்த யூதர்களும் எல்லா பேரும் ஏற்றுக்கொள்வோம், எல்லா பேருமே பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒருவரை நீங்களாக தெரிவு செய்யுங்க, நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. யார்ட்ட சொல்றாங்க, ஹவுஸ் கோத்திரத்தினர்கள்ட சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி சாத் இப்னு முஆத் எங்களுடைய தலைவர், பிரச்சனை இல்லை, சாத் இப்னு முஆத் இவரை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்று சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலு கத் ரதீனா, அவர்கள் சொல்றாங்க, அதாவது நபி ரதவன் சொல்றாங்க, அலா தர்தௌன ஐ யஹ்கும ஃபீஹிம் ரஜுலும் மின்கும், நபி அவங்க தான் கேக்குறாங்க, உங்கள்ல உள்ள ஒரு மனிதரையே இவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி நான் தெரிவு செய்தால், நபி அவங்க தான் கேக்குறாங்க, நான் தெரிவு செய்தால் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களா, நீங்க இத எந்த அதாவது மனக்கசப்புகளும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்களா என்று நபி அவங்க அந்த ஹவுஸ் கோத்திரத்தினர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆம் பல நிச்சயமாக நாங்க எங்கட தரப்புல இருந்து வந்தா அது எங்களுக்கு இந்த மக்களுக்கு சாதகமா தான் இருக்கும். இப்ப யாரும் வழங்கக்கூடாது, இது வந்து இந்த காவிர்களுக்கு மோசடி செய்தவர்களுக்கு துணை போகின்றார்கள் என்று இல்லை, இவங்க வந்து மதீனாவுல இருப்பதற்கு தகுதி இல்லை, அதுல இரண்டாம் கருத்து சஹாபாக்கிட்ட இருக்கல, ஆனா ஆக குறைந்தபட்சம் இவங்களோட உயிரையாவது பாதுகாத்து அனுப்பி வைத்துடுவோமே, ஏன்னா இவங்களோட நட்பு உறவுகள் இருந்த காரணத்தினால. அதை நபி அவர்கள் மதித்தார்கள், சில சந்தர்ப்பங்களை மதிச்சாங்க, ஆனா இவர்களுடைய விடயத்தில் மதிக்க முடியாத அளவுக்கு எல்லை மீறி விட்டார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று மிகவும் சங்கடமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நபி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்வோம் என்றே பல தடவை உறுதிமொழி கொடுத்ததற்கு பின்னாலும் நிலைமையை பார்த்து இவர்கள் தடம் புரண்டவர்கள். ஆகவே இவர்களுடைய விடயத்தில் உறுதியான முடிவுதான் எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நபி அவர்கள் உறுதியாக இருந்து கேட்கின்றார்கள், உங்களிலே ஒரு மனிதரை நான் தெரிவு செய்தே இவங்களோட விடயத்தில் தீர்ப்பு கொடுத்த அந்த தீர்ப்பை நீங்க எல்லா பேரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வீர்களா, ஆம் என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அப்ப நாங்க சாது பண்ணு முஆதுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருவோம். யாருக்கு, சாது பண்ணு முஆது, யார் அவர், சாதாரண ஆள் அல்ல, சாது பண்ணு முஆது வந்து ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் பனு அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரிவினர்களுக்கு தலைவராக இருந்தவங்க. சாது பின் முஆதுடைய சம்பவம் தெரியுமா சொல்களே, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஞாபகம் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் முஆது யாருக்கிட்ட இஸ்லாத்துக்கு வந்தார், யாருக்கு சொல்ல, தனியான ஒரு கிஃப்டிக்கு, அது கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் பின்னுக்கு போனா, சாது பின் முஆது யாருடைய கரத்தினால் இஸ்லாத்தை தழுவினார், ஏற்றுக்கொண்டார், யாருக்கு ஞாபகம் இருக்குதா, இல்ல, பைஆ, அதாவது அகபாவுடைய பைஆவுக்கு பின்னால நபி அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு சில தோழர்களை அனுப்பி வச்சாங்க. அதுல யாரு, முஸ்அப் இப்னு உமைர், முக்கியமான தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்க மதீனாவுக்கு அஸ்அத் இப்னு ஜுராராவோட வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தி யாரு கேள்விப்பட்டது, சஅத் இப்னு முஆத் கேள்விப்பட்டது. அவர்கள் தான் போய் அந்த மக்களிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், என்னுடைய அந்தஸ்து உங்களுக்கு தெரியும், என்னை நீங்கள் எப்படி மதிக்கின்றீர்கள் மக்களை என்று கேட்க, ஆம் நீங்கள் எங்களுடைய தலைவர், உங்களுடைய கருத்தை நாங்கள் மதிக்கின்றோம் என்று சொன்ன நேரத்திலே என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? சாதே சொன்ன வார்த்தை என்ன? உங்களுடைய ஆண்களுடனும் பெண்களுடனும் பேசுவது எனக்கு ஹராம். ஹத்தா துமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்கள இருக்கக்கூடிய ஆண்களோட பெண்களோட எல்லாம் பேசுறது எனக்கு ஹராம் என்று சொன்ன நேரத்தில் அந்த எல்லா மக்களும் ஒரே பகல் பொழுதில் இஸ்லாத்தை ஏற்று ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தவர் தான் சாரி. சாது முன்னாள் இஸ்லாத்துக்கு வர நேரம் எத்தனை வயசு நினைக்கிறீங்க? வெறும் 31 வயது தான். மரணிக்கிற நேரத்தில் எத்தனை வயது அவருக்கு? 37 வயது. சுப்ஹானல்லாஹ், 6 வருடத்தில் ஒரு நபித்தோழர் இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகத்துடைய வேகம் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய மரணத்துக்காக நபி அவங்க சொல்றாங்க, இஹ்தஸ்ஸ லிமௌதிஹி அர்ஷுர் ரஹ்மான், இஹ்தஸ்ஸ லிமௌதி சஅதின் அர்ஷுர் ரஹ்மான். பின்னால் வருகின்றது, அல்லாஹுடைய அரசி நடுநடுங்கியது சஅதுடைய மரணத்துக்கு. இப்ப சாதாரண ஒரு மனிதராக இருக்கலாமா? 6 ஆண்டுல இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து அவ்வளவு பெரிய பெயரை பெறுகின்றார்கள் சொன்னார். அல்லாஹுடைய அரசி நடுங்கும் அளவுக்கு சாது என்ன தியாகம் செஞ்சாங்க? இது போன்ற இந்த நிலையிலே பின்னால் வரும் சாதுடைய முடிவு எவ்வளவு துணிவான, கடினமான, மிகவுமே உறுதியான முடிவை கொண்டவர்கள் சாது ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்பொழுது சாதுக்குத்தான் அந்த முடிவை நாங்கள் பாரம் கொடுப்போம், நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்ட நேரத்தில் அந்த மக்கள் சொல்கின்றார்கள், ஆம் இவர் எங்கட தலைவர், நாங்க ரதியினா ஏற்றுக்கொள்கின்றோம். அப்பொழுது உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. சாது ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்கனவே நாங்கள் அறிந்தோம், இதுல ஹந்தக்குடைய யுத்தத்திலே ஈட்டிகள் வீசப்பட்டதுல அவர்களுடைய கை நரம்புல ஒரு ஈட்டி பட்டு அது விசேஷமான ஒரு உயிர் நாடியாக இருந்தது. அதுல இரத்த அழுத்தம் உடம்புக்குள்ளே சென்று கொண்டிருந்தது. அவங்க அல்லாஹுடத்துல துவா செய்திருந்தாங்களா இல்லையா? இறைவா, இந்த யாருடைய விடயத்தில்? யூதர்களுடைய விடயத்தில், இந்த மோசடி செய்தவர்களுடைய விடயத்தில் ஒரு முடிவை எனக்கு காட்டும் வரைக்கும், என்னுடைய கண்களை குளிர செய்யும் வரைக்கும் என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே என்று அல்லாஹுடத்தில் ஒரு துவா செய்திருந்தார்கள். அந்த துவாவுக்கு ஏற்ப அவர்கள் அந்த மரண படுக்கதான், கிட்டத்தட்ட அது பெரிய அளவுல காயம் இல்லை என்று சொன்னாலும் அதோட மரணம் தான் அவர்களுக்கு. இப்படியாக வேதனைப்பட்டு கொண்டு எங்க இருக்கிறாங்க? மதீனாவில் இருக்கக்கூடிய சாதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்புறாங்க, உடனடியாக சாதை அழைத்து வாருங்கள். சாது ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள்? ஒரு கோவேறு கழுதையில ஏறி ஏற்றப்பட்டு அழைத்து வரப்படுகின்றார்கள். ரொம்ப கஷ்டத்தோட தான் வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் இந்த ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் எல்லாம் அவர்களை புடைசூழ நபி அவர்களிடத்தில் வர்றதுக்கு முன்னாடி, சதே உங்களுடைய முடிவை நபி அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, நாங்களும் அதற்கு பொருத்தம் கொடுத்திருக்கின்றோம், யூதர்களும் அதை வரவேற்றிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய இந்த மக்கள், எங்களுடைய மக்களுடைய விடயத்திலே நீங்கள் ஃபாஹ்சின் ஃபீஹிம் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. நபி அவங்க உங்களை அப்பாயிண்ட் பண்ண காரணமே அவங்களோட விடயத்தில் ஒரு நல்ல முடிவு நீங்க கொடுப்பேங்க என்பதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்று அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கொண்டே வர்றாங்க. அப்பொழுது சாது ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லகத் ஆன லிஸஅதின் அல்லா தாக்குதஹு ஃபில்லாஹி லௌமத்து லாயிம். இதோ சாதுக்கு ஒரு பெரும் சோதனை வந்து விட்டது. இந்த நேரத்தில் தான் யார் சொல்றாங்க? தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சகாக்கள், தன்னுடைய உறவினர்கள், குடும்பத்து மக்கள், கோத்திரத்து மக்கள் சிபாரிசு செய்கின்றார்கள். சார் சொல்லுகின்றார்கள், இதோ அல்லாஹுடைய விடயத்திலே பழிக்கக்கூடியவர்கள் எந்த ஒருவருடைய பழிப்பும் சாதை தொடாத ஒரு நேரம் வந்து விட்டது. இப்பொழுதுதான் சாது அல்லாஹுக்காக வேண்டி செயல்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், இவைகளைத்தான் சோர்களே நாங்கள் வரலாற்று குறிப்புகளில் இருந்து படிக்க வேண்டும். இப்படியாக அல்லாஹுடைய மார்க்கம் என்று வந்து விட்டால் எந்த பழிக்கக்கூடியவர்கள், குறை சொல்லக்கூடியவர்கள் எதைத்தான் சொல்லித் தெரிந்தாலும் நாங்கள் இறைவனுக்காக அல்லாஹுக்காக வேண்டி செயல்படுகின்றோம் என்றிருந்தால் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வளைந்து கொடுப்பதற்கு எதுவும் இது எங்களுடைய சொந்த பொருள் கிடையாது. மார்க்கம் என்பது அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய மார்க்கம். அதை எம்மை வைத்து பாதுகாக்கலாம் அல்ல, யாரை வைத்தும் பாதுகாக்கலாம். அதனால் அல்லாஹ் எங்களை வைத்து அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்றான் என்றால் அது நமக்குத்தான் பெருமையே தவிர மார்க்கத்துக்கு பெருமை கிடையாது. இஸ்லாத்துக்கு எந்த பெருமையையும் எங்களால் சேர்க்க முடியாது. அல்லாஹுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது, அது நமக்குத்தான் பாக்கியம். நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஒரு வார்த்தை, என்னுடைய ஒரு நடவடிக்கை, என்னுடைய ஒரு செயல்பாடு, இதன் மூலமாக இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்கள், முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு நன்மை நேர்கின்றது என்றிருந்தால் அதிலே நாங்கள் உறுதியாக இருந்து செயல்பட வேண்டும். அப்ப சஅத் சொல்லுகின்றார்கள், பழிக்கக்கூடியவர்களுடைய எந்த பழிப்பும் சஅதை தொடாத ஒரு நேரம் சஅதுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னா சூசகமாக சொல்லுகின்றார்கள், நான் வைத்திருக்கக்கூடிய முடிவுல எந்த பின்னடைவும் கிடையாது. நீங்க யாருதான் எதைத்தான் பேசினாலும் அவர்களுடைய முடிவுலே நான் ஒரு முடிவுடன் வந்திருக்கின்றேன். அந்த முடிவைத்தான் நான் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சமர்ப்பிக்கப் போகின்றேன் என்ற உறுதியோட வந்த நேரத்தில் அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான தளர்ச்சி வருகின்றது. விஷயம் பிழைத்து விட்டது, சமாளிப்புக்கு இடம் கிடையாது, சிபாரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல இது. சஅது தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார். சஅது அல்லாஹுடத்திலே கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற அந்த உறுதி அவர்களுக்கு வந்ததும் பட பட என்று மதீனாவுக்கு செய்தி போகின்றது. யூதர்களுடைய கதை முடியப் போகின்றது. சஅது உறுதியாக இருக்கின்றார், அசைக்க முடியாது. அதுவும் மரண தருணத்திலே, கடைசி தருணத்திலே இருந்து சஅது இவ்வளவு உறுதியாக இருக்கின்றார் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே அழைத்து வரப்படுகின்றார்கள். பாருங்கள் சோர்களே, அழைத்து வரப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கூமூ லிஸய்யிதிக்கும், கூமூ இலா ஸய்யிதிக்கும், உங்களுடைய தலைவரை நீங்கள் எழுந்து சென்று அவர்களை வரவேற்று வாருங்கள். இப்ப இதுல எல்லாம் நிறைய ஃபிக்குடைய மசாயல்கள் இருக்கின்றது. தலைவருக்காக வேண்டி எழுந்திருக்கலாமா, இதுல எல்லாம் கேள்விகள் இருக்கின்றது. அதாவது ஒருவரை அவர் தனக்கு கண்ணியம் தேவை என்று ஒரு மனிதர் வரக்கூடிய சபையில் அவருக்காக எழுந்திருப்பது மிக பெரிய ஒரு தவறு. ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் மக்கள் அவர்களுக்கு அவருக்காக எழுந்திருந்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதர் ஆசைப்பட்டால் நரகத்திலே அவருக்குரிய இடத்தை அவர் ஒதுக்கிக் கொள்ளட்டும். அப்படி இல்லாம ஒரு மனிதர் சபைக்கு வருகின்றார், அது பழங்காலத்தில இருந்து வளம், இந்த நாட்டில் இந்த வளமை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவரை சென்று கேட்டுக்கிட்ட போய் அழைச்சிட்டு வர்றது, இதுல தவறு கிடையாது. அல் கியாமு இலைஹி, அல் கியாமு லஹு என்று சொல்லி அரபுல விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப வந்த மனிதருக்காக எழுந்திருக்கிறதெல்லாம வரக்கூடிய நேரத்தில் எழுந்து சென்று அவரை கண்ணியமாக அழைத்து வர்றதுல தப்பு கிடையாது. இந்த அடிப்படையில் நபி அவங்க சொல்றாங்க, கூமு இலா சையிதிக்கும், இதோ உங்களுடைய தலைவர் கஷ்டத்தோட வந்து கொண்டிருக்கிறார், அவருக்காக வேண்டி நீங்கள் அவரை எழுந்து சென்று வரவேற்று வாருங்கள், அழைத்து வாருங்கள் என்னிடத்திலே என்று நபி அவர்கள் சொல்ல, அந்த மக்கள் அப்படியே சென்றே சாது வந்த அந்த அதாவது கோவேறு கழுதையில இருந்து சாது ரதியல்லாஹு தாலான் அவர்களை இறக்கி வருகின்றார்கள். இறக்கி வந்த சாது கேட்கின்றார்கள், சாத் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் இறக்கி வரப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், யா சாத் இன்னஹா உலாயி கத் நஸலு அலா ஹுக்மிக், சாதே இந்த மக்கள் எல்லாம் இதோ இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் எல்லாம் உங்களுடைய முடிவை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய முடிவுக்கு அவர்கள் சிரம்பணிய தலை சாய்க்க தயாராக இருக்கின்றார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், சரி நான் இப்போ ஒரு தீர்ப்பு செய்தால் அந்த தீர்ப்பும் படி அவர்களுக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்படுமா, அதே அப்ளிகபிள் ஆகுமா, அதை என்ன செய்யறது செல்லுபடியாகுமா என்று கேட்ட நேரத்தில் நாம் சொல்லுகின்றார்கள், ஆம் முழு தயாரில் இருக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த பின்னடையும் கிடையாது. சரி வாழல் முஸ்லிமீன், அடுத்த புறத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இவங்க யாரும் இதை எதிர்த்து பேசுவாங்களா, அதை வார்த்தை எடுத்துக்கொள்றாங்க, அவங்களும் அதுக்கு சரண்டர் ஆகணும். இப்ப நான் தீர்ப்பு கொடுத்தா என் கூட்டம் இருக்கிறாங்க ஹவுஸ் கோத்திரத்தினர்கள், இவங்களும் இதை ஏற்றுக்கொள்வாங்களா, இவங்களையும் இது செல்லுபடியாகுமா. ஹாலூனாம் ஆம் கால் வாலா மன்ஹாஹுனா, நபி அவங்களும் சபையில இருக்கிறாங்க, கண்ணியப்படுத்தி கேட்கிறாங்க, அப்ப இங்க இருக்கிறவங்க கண்ணியமாக கௌரவமா சொல்றாங்க அப்படின்னா நபியும் என்னுடைய தீர்ப்பை எடுத்து செயல்படுத்தானா தயாரா இருக்கிறாங்க என்று கேட்ட நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, நாம் அலைய எனக்கும் தான் உங்களுடைய தீர்ப்பு சாதே. எவ்வளவு பெரிய கண்ணியம் சோர்களே, ஒரு சிறிய காலப்பகுதியிலே இஸ்லாத்தை ஏற்ற மிக சிறிய ஒரு காலப்பகுதி. நாங்கள் இஸ்லாத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்து விட்டோம், பெருமையாக சொல்லுகின்றோம், பிறப்புலே முஸ்லிம்கள், பல வருடம் இஸ்லாத்திலே வாழ்ந்தவர்கள், பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம்கள், இஸ்லாத்துக்காக இந்த சாது செய்த சேவை, சாதுடைய தியாகம், சாதுடைய முயற்சிகள், அவர்களுடைய இந்த தீர்ப்பு, நபியோடு இருந்த அந்த அன்பு, இஸ்லாத்துக்காக விட்டு கொடுக்காத அந்த வீரம், இதனுடைய முடிவை பாருங்கள் சோர்களே.
நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம், உங்களுடைய முடிவைத்தான் நானும் எதிர்பார்த்திருக்கின்றேன். இதோ அல்லாஹுடைய தூதரே, நான் இவர்களுடைய விடயத்திலே கொடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா, இவர்கள இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும். இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். அல்லது இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு இடி விழுந்ததை போன்றிருக்குமா இல்லையா? எதிர்பார்த்தாங்க, ஆனாலும் ஒரு 50-50 தான் இருந்தது. இப்படி முடிவு வரும் என்று எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு அளவான ஒரு முடிவை சாதி சொல்லுவாரே, ஆனா இவ்வளவு தீர்க்கமான எந்த விதமான வலைசலுக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முற்று பெற வேண்டும் என்ற அளவுக்கு சாதுடைய முடிவு இருக்குமா? ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது. ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டா அவங்க பணைய கைதிகள், அதுக்கு பின்னால் அவர்களை விற்கிறது, அதான் நடந்தது. பின்னால் விற்கப்பட்டாங்க, அவங்க நஜித்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு விற்கப்பட்டாங்க, இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டே அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதே போன்று அவர்களுடைய சொத்தே இஸ்லாமிய படைக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சோர்களே, லக்கத் ஹக்கம் தஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி மின் ஃபௌக்கி சபஈ ஸமாவாத். சதே, நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல, ஏழு வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது. ஏழு வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை தான் உங்களுடைய நாவினால் அல்லாஹ் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றான். இதை முழுமனதாக ஏற்றுத்தானாக வேண்டும். இதுல இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. இத அப்பீல் பண்றதுக்கு, மறுபரிசீலனை செய்யறதுக்கு, கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு எல்லாம் இடமில்லை. சாதுடைய முடிவுதான் என்று அவர்களுடைய விடயத்திலே முடிவாக இருந்தது. ஆகவே இது இவர்களை பொறுத்தவரையில் இது மிகவும் நீதமான, நேர்மையான, நிதானமான முடிவாகத்தான் இருந்தது என்ற அவர்களே, ஏற்கனவே நாங்கள் பல தடவை சொன்னதை போன்றே இவர்கள் இந்த இஸ்லாமிய படைக்கு மிகவும் இக்கட்டான ஒரு நேரத்திலே மோசடி செய்தவர்கள் மாத்திரமில்லாமல் அவர்களுடைய கோட்டைகளிலே சுமாராக 1500 வாள்கள், பின்னால் இந்த சொத்துக்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டது. அதே போன்றே 2000 அம்புகள், ஈட்டிகள், 300 கவச ஆடைகள், 500 அதாவது கவச ஆடைகள், 300 கவச ஆடைகள், அதே போன்றே அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருந்த கேடயங்கள் சுமாராக 500 கேடயங்கள், அதே போன்றே எதனால் செய்யப்பட்டது, தோளினால் செய்யப்பட்ட ஒரு கேடயம், இது போன்ற ஒரு பாரிய ஆயுத ஒரு களஞ்சியத்தை அவர்கள் அவர்களுடைய கோட்டைகளுக்குள்ளே பதுக்கி வைத்திருந்தார்கள். எதற்காக வேண்டி, சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தால் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தட்டி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் பிழைத்து விட்டதே. அல்லாஹு தாலா அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு மாற்றமாகத்தான் அந்த ஆயுதங்களை மாற்றி அமைத்தான். ஆகவே இவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தவர்களுடைய விடயத்திலே சஅது ரழியல்லாஹு தாலா கொடுத்த முடிவு சரி நியாயமானதாகத்தான் இருந்தது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்கின்றார்கள், பனு குறைலாக்களுடைய ஆண்கள் அப்படியே பின்துல் ஹாரிஸ், பனு நஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவருடைய அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லதற்கு பின்னால் நபி அவர்கள் ஆள்விட்டு என்ன செய்கின்றார்கள், மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகின்றார்கள். ஹந்தக்குகள் ஏற்கனவே தோண்டப்பட்டு இருந்தது, அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கின்றார்கள், ஆட்களை அனுப்பி, மக்களை அனுப்பி என்ன செய்யறது, இவர்களை குரூப் குரூப்பா எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டுறது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டம் கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600-700 இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். இப்படி அழைத்து செல்லப்படக்கூடிய நேரத்திலே கஅப் இப்னு அஸதை பார்த்தே அங்கே வீட்டிலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் கேட்கின்றார்கள், எங்கட விடயத்தில் என்ன நடக்குது, மக்கள் போறாங்க போய்கொண்டே இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி எஞ்சி இருக்கிறவங்க கேட்கிறாங்க. அப்ப இவ கோவப்பட்டு சொல்றா, யாரே தலைவர் சொல்றா, கஅபு பின் அஸத் சொல்றான், இப்பயும் உங்களுக்கு விளக்கம் விளங்கலையா, அழைப்பாளர் ஆட்களை கூட்டு போறவர் விடுறபாடு இல்லை, அவர் அழைச்சு கொண்டே இருக்கிறாங்க, ஆனா போனவங்க வரவே இல்லைன்னு அர்த்தம் என்ன, அங்க விஷயம் முடியுது, உங்களோட விஷயம் முடியுது, இப்ப முடிந்து கொண்டு போறோம், நாங்க அழிந்து கொண்டு போகின்றோம்ப்பா, நான் எவ்வளோ ஆலோசனைகளை சொன்னேன், அதை எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கோபப்பட்டு சொல்கின்றான். அவங்களுடைய எல்லா பெயர்களும் அப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தாங்க. இப்படியாக அந்த மதீனாவுல இருந்த கடைசி விசமிகள், மதீனாவுல இருந்த கடைசி விசமிகள், விஷதந்துக்கள் முழுமையாக பூண்டோடு அழிக்கப்படுகின்றார்கள், பூண்டோடு அழிக்கப்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு சில நபர்களுக்கு மாத்திர நபி அவர்கள் மன்னிப்பு கொடுத்ததாகவும், இன்னும் இந்த கூட்டத்திலே இல்லாத ஒரு சிலரும் இந்த இடத்திலே சேர்த்து கொலை செய்யப்பட்டார்கள். அதிலே முக்கியமாக பனு நதீர் கோத்திரத்துடைய தலைவராக இருந்த யாரு, ஹுயை இப்னு அக்தப். ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லக்கூடியவர் அவன் தான் தூண்டிவிட்டவன். உண்மையில் சொல்ல போனால் இந்த பனு குறைலா கோத்திரத்தினர்களை போய் தூண்டிவிட்டு அவன் தான் ஹுயை இப்னு அக்தப் தானே இந்த, அதாவது யாருடைய வீட்டுக்கு சென்று, அந்த தலைவனுடைய வீட்டுக்கு காபு பின் அசதுடைய வீட்டுக்கு சென்று அவனிடத்தில் சொன்னது, நீங்கள் என்ன செய்யுங்கள், உடன்படிக்கையை முறித்ததாக சொல்லி மக்கத்து படைக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை புரிந்தால் நிச்சயமாக இந்த மதீனாவை அழித்து விடலாம், மதீனத்து படையை அழித்து விடலாம், முஸ்லிம்களை அழித்து விட்டு மதீனாவை எங்களுக்கு கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆலோசனை கருத்து சொன்னவன் யாரு, ஹுயை இப்னு அக்தப். ஹுயை இப்னு அக்தப் யார் சோர்களே, ஹுயை இப்னு அக்தப் யாரு, சஃபியாவுடைய தந்தை ரதியல்லாஹு தஆலா, சஃபியா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை தான். நபி அவங்க மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இந்த அபு யாசிர் சம்பவம் ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஹிஸ்டரி மறக்கிற அடிக்கடி. ஹுயை இப்னு அக்தபும் யாரு, அபு யாசிர் என்று சொல்லக்கூடியவங்க அண்ணன் தம்பி, இவங்க ரெண்டு பேரும் தான் நபிய போய் பார்த்துட்டு வந்து கேட்டாரு தானே. ஹுயை இப்னு அக்தப் கேட்கிறார் அபு யாசிரத்தில், நீ பார்த்தயா அந்த எங்க வேதத்தில் சொல்லப்பட்டால் தானே இவரு, அஹூ அஹூ அவர் தானே ஆள், ஆம் அவரே தான், அந்த முக லட்சணங்கள் எல்லாமே எங்கட தௌராத்தில் இருக்கக்கூடிய அவர் தான். சரி என்னப்பா முடிவு இப்ப கேட்கிறான் அபு யாசிர், கேட்கிறான் என்ன முடிவு இப்ப இவருடைய விடயத்தில், நம்ம ஊருக்குள்ள வந்துட்டார் இப்ப, அவருக்கு ஒரு கூட்டம் கூடி விட்டது, அதாவது ஹூமா பக்கீனா, எப்படி சொன்னவன் அக்தப், அதாவது ஹூமா பக்கீனா, உயிர் வாழும் காலம் எல்லாம் அவரை எதிர்க்கிறதா, ஏற்கிறது எல்லாம் கிடையாது, அவரை ஏற்கிறதுக்கெல்லாம் நாங்க தயாரே இல்லை, அவரை எதிர்க்கிறது தான், எந்த முறையில் எதிர்க்கலாமோ அந்த முறையில் எல்லாம் அவரை எதிர்க்கிறது. அந்த சூழறைக்கு இணங்க அன்று சொன்ன வார்த்தை, மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தைக்கு இணங்க ஹுயை இப்னு அக்தப் போன்ற இந்த தலைவர்கள் நபிக்கு மிகவுமே மோசமான முறையில் தான் நடந்து கொண்டவர்கள். அவர்கள் குரோதமாகத்தான், அதாவது மிகவுமே வஞ்சகத்துடன் தான் நடந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஹுயை இப்னு அக்தப் தான் யாரை போய், அந்த பனு குறைலாவுடைய தலைவர்களை போய் குழப்பி விட்டவன் தான் இந்த ஹுயை. அப்ப இவனும் இந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்படுகின்றான், ஆனால் இவருடைய மகள் தான் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன். அப்ப இந்த ஹுயை இப்னு அக்தபும் அந்த இடத்துல கழுத்துல கையை வச்சு அவன் கட்டப்பட்டு அழைத்து வரப்படுகின்றான். அழைத்து வரப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஹுயை சொல்லுகின்றான், முஹம்மதே அமா வல்லாஹி மாலும் துனஸ்ஸீஃபி மாஆதாதிக், உம்மை எதிர்த்ததற்காக வேண்டி நான் என்னை பழித்துக் கொள்ளவில்லை, ஆனால் வலாக்கின் மண் யுகாலி பில்லாஹ யுகலம், அல்லாஹுவை எதிர்த்தவன் தோக்கடிக்கப்படுவான். அப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்குது, நபிய நம்பல, உங்களோட எதிர்ப்பு தெரிவித்ததை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அதை பற்றி நான் பெரிய கவலைப்படல, ஆனால் அல்லாஹுக்கு எதிராக நான் செயல்பட்டு விட்டேனே, இந்த வாக்கு அல்லாஹு முன்வைத்து நான் கொடுத்த வாக்குறுதிகள், இந்த உடன்படிக்கைகளுக்கு மோசடி செய்து விட்டோமே, இதை நினைத்து கவலைப்படுகின்றேன், இதில் வந்து எங்களுக்கே தோல்வி கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்லுகிறான், ஐயோ அண்ணாஸ் லா பஸபி அம்ரில்லா, இது அல்லாஹுடைய கட்டளை, அதான் வீரன், வீரனுக்கு கடைசி நேரத்திலையும் மரணம் வந்து பெருசாக இருக்காது, பொருட்டாக இருக்க மாட்டாது. அவன் என்ன சொல்லுகிறான், லா பஸபி அம்ரில்லா, இது அல்லாஹுடைய கட்டளை, சிம்பிள், இது பிரச்சனை கிடையாது. வகதரன் வமல்ஹமத்ன் கதபஹல்லாஹு அலா பனி இஸ்ரائيل, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட முடிவு, இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இதிலே எந்த பின்னடைவும் கிடையாது என்று அவன் சொல்லிக் கொண்டு போக அவனும் கழுத்து வெட்டப்பட்டு அந்த அகலியிலே தள்ளப்படுகின்றான். இப்படியாக அந்த பனு கைனுகாவுடைய தலைவனும் அந்த இடத்திலே பனு நதீருடைய தலைவனாகிய ஹுயை இப்னு அக்தபும் கொலை செய்யப்படுகின்றான். அதேபோன்று இந்த பனு குறைதா கோத்திரத்தினர்களே பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த பெண்கள் யாரையும் கொலை செய்யவில்லை நபி அவங்க, பெண்களை கொலை செய்வதே நபி அவர்களுடைய முறையாக இருக்கவும் இல்லை. ஒரே ஒரு பெண்மணி ஹல்லாத் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை திருகை கல்லை போட்டு அடித்து கொலை செய்ததன் காரணமாக பழிக்கு பழிவாங்கி அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ப ஆண்கள்ல யாரு பருவ வயதை அடைந்தவர்கள் யார கொலை செய்யறது? இப்ப ஒரு வயசுல உள்ளவங்க இருப்பாங்க. இப்ப நபி அவங்க எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, யாருக்கு இந்த மேல் மீசைகள் வளர்ந்துருக்குதோ, முடிகள் வந்து இந்த பருவ வயதை அடைஞ்சதுக்கான மேலோட்டமான அடையாளம், இந்த முடிகள் முகத்துல முளைச்சிருக்கிறாங்களோ, இவங்க எல்லாம் ஒரு சைடு. இவங்க எல்லாம் எதுக்கு? அகலியில தள்ளப்படக்கூடியவங்க, கொலை செய்யப்படக்கூடியவங்க. அது இல்லாம கொஞ்சம் குறைஞ்ச வயசுல 12-13 இந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் நபி அவங்க அப்படியே பெண்களோட பிள்ளைகளோட சேர்த்துட்டாங்க. இப்படியாக பிரித்து 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 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை தனியாக பிரித்தெடுத்தார்கள். அப்ப மிக நுணுக்கமாக மிக நிதானமாகத்தான் இந்த விடயத்தை நபி அவர்கள் கையாண்டார்கள். அப்ப இப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட நேரத்தில் அப்படி விடப்பட்டவர்களை ஒருவர் தான் அத்தியா சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவரும் ஒரு வாலிபன், சின்ன வயசுல இருந்தவர். அவரை நபி அவர்கள் விட்டார்கள். பின்னால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார் அந்த அத்தியா சொல்லக்கூடியவர். இப்படி பல பல சம்பவங்கள் வந்திருக்கின்றது. அதே போன்று சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவர், அந்த நபிச்சோழர் வந்து நபியிடத்தில் கேட்கிறாங்க, ஜுபைர் இப்னு பாத்தா என்று சொல்லக்கூடியவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சொத்துக்களையும் எனக்கு நன்கொடையாக தந்து விடுங்கள். அப்ப இந்த ஜுபைர் இப்னு பாத்தா என்று சொல்லக்கூடியவனுக்கும் சாபித் இப்னு கைஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கும் இடையில ஒரு பிசினஸ் டீல், அவங்களோட சில நட்பு உறவுகள் இருந்தது. நபிட்ட வந்து சிபாரிசியும், சரி பிரச்சனை இல்லப்பா, நீ அவனை வாங்கிக்கங்க, எடுத்துக்கோங்க என்று சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததும் யாரு? சாபித் இப்னு கைஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து யார சொல்றான், இந்த ஜுபைர் இப்னு பாத்தா சொல்றான், நான் எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய ஒரு உதவிக்காக, அதுக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னை நன்கொடையாக நபியிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். அப்ப நபி அவங்க உன்னையும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு தந்துட்டாங்க. இப்ப நான் அதை உனக்கே தந்து விட்டேன் சொன்னா, நான் உனக்கு உன்னை விடுதலை செய்து விட்டேன், உனக்கே அந்த விருப்பம் தந்துட்டேன், உனக்கு போயிடலாம், உனக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று சொன்ன நேரத்தில் அவனிடத்தில் வந்த பெருமை என்ன தெரியுமா? அவன் சொல்லுகின்றான், நீ எனக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய உதவி என்ன தெரியுமா? என்ன? என்னுடைய சகாக்களோட சேர்த்துரு. சுப்ஹானல்லாஹ், என்னோட சகாக்களோட சேர்த்துனா என்னையும் கொலை செஞ்சிரு, என்னையும் நீ அழித்திரு, இனி அவர்கள் போனதுக்கு பின்னாடி நான் உலகத்துல வாழ்றதுக்கு தயார் இல்லை என்று சொல்லி அந்த ஜுபைர் இப்னு பாத்தா என்று சொல்லக்கூடியவன் கேட்க, அவர்களுடைய கையினாலேயே சாபித் இப்னு கைஸ் அவர்களுடைய கரத்தினாலே அவனை கொலை செஞ்சு அந்த குழியில தள்ள அவனுடைய மகனாகிய அதாவது அவனுடைய மகன் ஜுபைருடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவனை அவங்க விட்டாங்க. அவன் சிறிய வயசுல இருந்தனால பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்று நபியுடைய தோழமையை பெற்றார். அதே போன்று உம்முல் முந்திர் என்று சொல்லக்கூடிய சல்மா பின் துகைஸ் பனு நஜார் கோத்திரத்தை சேர்ந்த சல்மா பின் துகைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, ரிஃபாத் இப்னு சமௌ அல் குரதி பனு குரைலா கோத்திரத்தை சேர்ந்த ரிஃபாவை தனக்கு கொடுத்து விடும்படி கேட்கின்றார்கள். நபி அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து நபியோட இணைந்து கொள்கின்றார். இப்படியாக ஒரு சிலர்களுக்கு மன்னிப்போ, ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதுல இஸ்லாத்தை ஏற்றவர்களே ஒரு சிலர்கள் அந்த கோட்டையிலிருந்து இறங்குவதற்கு முன்னால் இரவோடு இரவாக நிலைமை மோசமாகி விட்டது என்பதை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்களுடைய இஸ்லாத்தை நபி அவர்கள் மதித்தார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதுல அம்ரு இப்னு சாதி என்று சொல்லக்கூடியவரும் கோட்டையில இருந்தே வெளியேறி, அவருடைய அட்ரஸ் தெரியாது, எங்க போனார்னு தெரியாது, முஹம்மது இப்னு மஸ்லமா தானே பொறுப்பு எடுத்திருந்தாங்க. அவர்களை விடுதலை செய்ய கோட்டையிலிருந்து இறங்கி தப்பி போனாங்க. இப்படி ஒரு சிலர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். இவர்களுடைய சொத்து, முன்னால் சொல்லப்பட்ட சொத்து, ஏனைய சொத்துக்கள் இவைகள் அனைத்தையும் நபி அவர்கள் எடுத்து அல்லாஹுக்குரிய அந்த பகுதி, ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போன்று இந்த கனிமத் பொருட்கள் ஐந்தாக பிரித்து ஹுமுஸ் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஒரு பகுதியை விட்டுவிட்டு நான்கு பகுதியை எடுத்து அதிலே மூன்று பகுதியை குதிரை இல ஏறி போர் செய்வதற்காக வந்த அந்த போராளிகளுக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இரண்டு பகுதி குதிரைக்கு ஒன்று போராளிக்கு, அப்படிதான் வைப்பாங்க. அடுத்த நான்காவது பகுதி கால்நடையாக வந்த போராளிகளுக்கு என்று சொல்லி அந்த முழு சொத்தையும் எங்கிருந்து பெற்ற பனு குறைலாக்களுடைய கோட்டைகளில் இருந்து பெற்ற எல்லா சொத்துக்களையும் நபியோர்கள் அந்த போராளிகளுக்கு மத்தியில், 3000 போராளிகள் இருந்தாங்களே அவர்களுக்கு மத்தியில் நபியோர்கள் பங்கு வைத்து விட்டு இந்த அடிமைகளையும் பெண்களையும் என்ன செய்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தேசமாகிய நஜிதை நோக்கி அனுப்புகின்றார்கள். இந்த இடத்துக்கு சென்று அவர்களை விலைக்கு விற்றுவிட்டு அந்த காசிக்கு நீங்கள் இஸ்லாமிய படைக்கு எதை ஆயுதங்களையும் குதிரைகளையும் வாங்கி வாங்க என்று சொல்லி அந்த பனு குறைலா கோத்திரத்தினர்கள் இந்த பகுதிகளுக்கு வந்து விற்கப்பட்டார்கள். அந்த பணங்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது, ஆயுதங்களும் குதிரைகளும் வாங்கப்பட்டது. இப்படியாக அதிலே பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு பெண்மணி தான் ரைஹானத் பின்ட் அம்ர் இப்னு ஹுனாஃபா என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் நபி அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணோட இருந்து அவர்களை விடுதலை செய்துவிட்டு அவர்களை மணந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 6 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 6 அந்த பெண்மணியை மணந்து கொண்டு ஹஜ்ஜத்துல் வதாவுல இருந்து நபி அவர்கள் திரும்பக்கூடிய வழியிலே அந்த பெண்மணி மரணித்ததாகவும் பக்கீலே அவர்களை அடக்கியதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. இப்படியாக பனு குறைதா கோத்திரத்தினர்களுடைய விடயம் இந்த முறையிலே முடிவடைகின்றது. இவர்களுடைய ஹிஸ்டரி அப்படியே பூண்டோடு இவர்கள் அழிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டு ஆண்கள் முழுமையாக கொலை செய்யப்பட்டு பெண்களும் பிள்ளைகளும் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் விற்கப்பட்டு அவர்களுடைய கதை முற்று முழுதாக முடிக்கப்படுகின்றது. இந்த தீர்ப்பை கொடுத்த சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அதே நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஒரு சிறிய கூடாரத்தை அமைக்கின்றார்கள். நபி அவங்க அடிக்கடி போய் சஅதை விசாரித்து நோய் விசாரித்து வருவதற்காக அந்த இடத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்து வைக்கின்றார்கள். அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய அந்த நரம்பு வடித்தே இரத்தம் பீரிட்டு ஓடி அதனூடாக அவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள். அதாவது அந்த தாக்கத்தோடு அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அவர்கள் ஷஹீத் தான் எப்படி இருந்தாலும், ஏன் ஹந்தக்குடைய யுத்தத்திலே பட்ட காயத்தினால் தான் அவர்களுக்கு இந்த முடிவு கிடைக்கின்றது. ஆகவே சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே அப்படியே மரணித்து விடுகின்றார்கள். இவர்களுடைய விடயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. புகாரி முஸ்லிம்லே இந்த செய்தி வருகின்றது. இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை இட்டு அல்லாஹுடைய அர்ஷு நடுங்கு. அல்லாஹுடைய அர்ஷு நடுங்கியதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய ஜனாசா சுமந்து செல்லப்படக்கூடிய நேரத்திலே அது கொஞ்சம் வெயிட் குறைஞ்சதாக இருந்தது, லைட்டாக இருந்தது. அப்ப நயவஞ்சகர்கள் அங்கேயும் விடல. என்ன சொன்னாங்க, என்ன சொல்லுகின்றார்கள் நயவஞ்சகர்கள் பேச இருக்குது, இவ்வளவு வெயிட் கம்மியானதாக இருக்குது. நபி அவங்க பாய்ஞ்சு சொல்லுகின்றார்கள், இன்னல் மலாஇக்கத்த கான தஹ்மிலு. உங்களுக்கு தெரியுமா, மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருந்ததுனாலதான் எங்களுக்கு பாரம் விளங்கல்ல. சுப்ஹானல்லாஹ், சஅதுடைய ஜனாசாவை அமரர்கள் மலக்குமார்கள் அவர்களுடைய தோல் புஜங்களிலே சுமந்து கொண்டு சென்றதனால அந்த வெயிட் நமக்கு விளங்கல்ல, அதங்களால உணர முடியவில்லை. அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள் அல்லாஹுவினால். அந்த சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எதற்காக என்று சொன்னால், இஸ்லாத்துக்காக அவர்கள் கொண்ட நிலைப்பாடு. ஒரு பெரும் கூட்டம் அவர்களுடைய அந்த தாவாவை வைத்து இஸ்லாத்தில் இணைந்தது. இஸ்லாத்துக்கே எதிரியாகத்தான் வந்தார்கள். ஆரம்ப தோற்றம் அவர்களுடைய எதுவாக இருந்தது, முஸ்அபை விரட்டி அடிப்பதற்கு முன் வந்தவர்கள். ஆனால் குர்ஆனை கேட்டதும் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். ஏற்ற மாத்திரத்திலே வந்து தன்னுடைய முழு கோத்திரத்தையும் இஸ்லாத்திலே இணைக்கின்றார்கள். அதே இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய கோத்திரத்தோட நட்புறவு வைத்து ஒரு பெரும் கூட்டத்தை அழிப்பதற்கு முடிவு கொடுக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தை இஸ்லாத்திலே இணைத்து இஸ்லாத்துக்கு எதிராக வந்த ஒரு கூட்டத்துடைய பேரழிவுக்கு தன்னுடைய முடிவை காரணமாக ஆக்கி, இப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறிய காலப்பகுதியில் இஸ்லாம் இந்த மனிதருடைய உள்ளத்திலே, இந்த தோழருடைய உள்ளத்திலே இந்த அளவுக்கு ஆழமாக ஆணித்தரமாக இடம் பிடிப்பது என்று சொன்னால், நபியுடைய பாசறையிலே என்னதான் பாடங்களை அவர்கள் கற்றிருப்பார்கள் சொல்கிறேன். எப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றிருப்பார்கள், எப்படிப்பட்ட தர்பியாவை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்பதை இந்த சாது போன்ற இந்த வாலிபர்கள், பெரிய அளவுல வயசாளிகள் கிடையாது, வெறும் 37 வயதை கொண்ட வாலிப பருவத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே ரஹ்மானுடைய அர்ஷ், அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கும் அளவுக்கு மிக பெரும் தியாகத்தை செய்தவர்கள் தான் சாது. மாத்திரமில்லாமல் அவர்கள் கபரிலே வைக்கப்பட்ட நேரத்தில் கூட வேறு ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது, சாதை கபரு நபி அவங்க இவ்வளவு கண்ணியம் பொருந்திய சாதே கபரிலே அடக்கப்பட்டது. பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, கபர் வந்து ஒரு மனிதனை கபர்ல கொண்டு போய் வைத்ததும் முதல் முறையாக அதனுடைய இரண்டு சுவர்களும் சேர்த்து அந்த மனிதனுடைய விலா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு கொண்டு கோர்த்து கொள்ளும் படி அவனை அப்படியே நெருக்கிவிடும். கபருடைய பக்தத்துல் கபர், கபருடைய நெரிசல் இருக்கின்றது, அதுல இருந்து ஒரு மனிதர் தப்புவதாக இருந்தால் அதுக்குத்தான் அதுல இருந்தே அதுதான் தப்பியிருக்க வேண்டும். அவருக்கும் அதிலே விதிவிலக்கு இருக்கவில்லை. இவ்வளவு பெரிய சாதுக்கும் அதிலே விதிவிலக்கு இருக்கவில்லை. அவருக்கும் அந்த கபருடைய முதல் நெரிசல் ஏற்பட்டதே, ஆனால் அதற்கு பின்னால் விரிந்து விட்டது. நாளை கியாமத்து வரைக்கும் அந்த கபரு சாதை நெருக்கவே மாட்டாது. அவ்வளவு பெரிய பாக்கியம் மிக. வரலாற்றை படித்து பாருங்க, சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த குறுகிய காலத்திலே அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகங்கள் சொர்களே. இப்படியாக இந்த முற்றுகையை முடிவடைகின்றது. துல்காதா மாதம் ஹிஜ்ரி 5 வருடம் துல்காதா மாதம் சுமாராக 25 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு குறைதா கோத்திரத்தினர்களை முற்றுகையிட்டார்கள். இதை பற்றி தான் ஹந்தக்குடைய யுத்தத்தை பற்றி சொல்லி வந்தே முன்னாள் சொந்த அந்த 26 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அன்ஸல் அல்லதீன ظاهروهم من اهل الكتاب من صياصيهم وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا. அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட அவர்களே ஒரு சாராரை நீங்கள் கொலை செய்ய மற்றும் ஒரு சாராரை சிறைபிடித்தீர்கள். மாத்திரமின்றி அவர்களுடைய பூமியை உங்களுக்கு அல்லாஹு தஆலா அனந்தர சொத்தாக ஆக்கி கொடுத்தான். அவர்களுடைய இல்லங்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் உங்களினால் மிதிக்க முடியாத பூமி. ஏன்? அவங்க வந்து மேற்குடி மக்களாகத்தான் அவர்களை நினைத்து வைத்திருந்தார்கள் பனூ குறைலா கோத்திரத்தினர்கள். அப்ப அவங்களோட கோட்டையில் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு உங்களுக்கு லேசாக சென்று வர முடியாது. அந்த இடத்தை இலவசமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய கால்களுக்கு கீழால் கொண்டு வந்து கொடுத்தானே. வகான அல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீரா, அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி படைத்தவன். அவ்வளவு பெரிய பலமாக இருந்த பனூ குறைலா கோத்திரத்தினர்களை ஒரே பகல் பொழுதிலே அழித்து அல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய அந்த வண்டவாளங்களை அவர்களுடைய மோசடிகளுக்கு துரோகங்களுக்கு அல்லாஹு தஆலா முற்றுப்புள்ளி வைத்து மதீனாவை அந்த யூதர்களில் இருந்து அல்லாஹு தஆலா இந்த பனூ குறைலாக்களோட இறுதியாக பரிசுத்தப்படுத்தி விட்டான். இதுல கடைசியாக இப்ப அபூலுபாவாவுடைய முடிவு என்ன? இப்ப அவர் போய் தன்னை தானாகவே கட்டிக்கொண்டாரே மதீனாவுல மஸ்ஜித் நபவியில். அல்லாஹுடைய தூதர் வந்து என்ன அவிழ்த்து விடும் வரைக்கும் நான் இங்க இருந்து வெளியேற மாட்டேன் சொல்லி அபூலுபாபா தன்னாங்க வரைஞ்சு கட்டிக்கொண்டிருக்காரு. எங்க மஸ்ஜித் நபவியில நபியவங்க இங்க ஹைபர் அதாவது சரி பனூ குறைலாவினர்களுடைய முடிவு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அபூலுபாபா வந்து இப்படியே 6 நாட்கள் இருக்கிறாங்க. பாருங்க அவருடைய உள்ளத்துல இருந்த ஈமான், 6 நாட்களாக நான் துரோகம் செஞ்சிட்டேனே நபியுடைய அந்த அமானியத்துக்கு நான் மோசடி செஞ்சிட்டேனே என்ற கருத்துல 6 நாட்களாக அங்க தன்னை கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலையும் தன்னுடைய மனைவி வந்து அவங்களை அவிழ்த்து விடுவாங்க, தொழுதுட்டு வருவாங்க, உடனடியாக தன்னை கட்டிக்கொள்வோம். யாரு வந்து கேட்டாலும் பேச மாட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் தான் என்ன கலட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, உம்மு ஸலமாவே அபூலுபாபாவுக்கு தௌபா கிடைத்து விட்டது, அபூலுபாபாவுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை இறக்கி விட்டான். அப்ப உம்மு ஸலமா கேட்கிறாங்க, நான் அபூலுபாபாவோட போய் இதை சொல்லிவிடட்டுமா? அப்ப ஹிஜாப் வருவதற்கு முன்னாள் ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னாள் கேட்கிறாங்க, நான் அபூலுபாபாவுக்கு போய் சொல்லட்டுமான்னு கேட்கும். நபி அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க அந்த நச்சையை சொல்லுங்க. சொன்னதும் உடனடியாக உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அவங்க போய் அபூலுபாபாட்ட சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் உங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான், உங்களுடைய விடயத்திலே குர்ஆன் வசனத்தை இறக்கி உங்களுக்கு மன்னிப்பை அல்லாஹு தஆலா வழங்கி விட்டான் என்று சொன்ன நேரத்தில் எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களுக்கு நச்சை சுபசோபனம் சொல்லி அவர்களை இப்ப கட்டில இருந்து அவிழ்க்கணுமே, அவளுக்கு வந்த நேரத்தில் அவள் கேளாது, அல்லாஹுடைய தூதர் தான் அவுக்கணும், அப்படித்தான் நான் சபதம் விட்டிருக்கிறேன் சொல்லி இருக்க பஜ்ருடைய தொழுகைக்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அவிழ்த்து விடுகின்றார்கள். இவர்களுடைய விடயத்திலே இறங்கிய குர்ஆன் வசனத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்த பொழுதிலும் சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் சூரத்து தௌபாவுடைய 102 வசனம் இவர்களுடைய விடயத்தில் இறங்கியதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மற்றும் சிலர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்த தவறை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்த நன்மைகளோட சில தப்பு தவறுகளை சேர்த்துக் கொண்டாங்க, நன்மை தீமை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினவர்களுக்கு என்ன சென்டென்ஸ் சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸல்லாஹு அய்யதுப் அலை, அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்க போதுமானவன், இன்னல்லாஹா கஃபூரு ரஹீம், அல்லாஹு தஆலா மன்னித்து அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கின்றது. அப்ப தப்பு தவறுகளோட நன்மைகளை செஞ்சு தப்பு தவறுகளை செஞ்சவர்களுக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவன் என்று சொன்ன அந்த வசனம் தான் அபூலுபாபாவுடைய விடயத்தில் இறங்கியதாக சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இணங்க அபூலுபாபாவுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுத்து விட்டான், அபூலுபாபாவுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுத்து விட்டான். இத்துடன் இந்த ஹந்தக்குடி யுத்தத்தோடு சேர்ந்த அடுத்த பிரிவாகிய பனு குறைதாவுடைய இந்த விடய முடிவடைகின்றது. இதற்கு பின்னாலும் முக்கியமான யுத்தங்களிலே நபி அவர்கள் ஈடுபட்டார்கள். ஹைபர், அதற்கு பின்னால் மக்கா வெற்றி, ஹுனைன், தபூக் போன்ற யுத்தங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எங்களுடைய அமர்வோ ரமலானுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பின்னால் நாங்கள் தொடர்வோம். அதுவரைக்கும் அஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.